நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது குறித்த செய்திகள், இலங்கை நீச்சல் சங்கத்தை சர்வதேச நீச்சல் சம்மேளனம் இடைநீக்கி உள்ளது ஏன் என்பது குறித்த விவரங்கள்,
இந்த அமைப்புகள் வந்து சர்வதேச எதிர்பார்ப்புகளும் சர்வதேச விதிமுறைகளுக்கு அளவாக இல்லை என்றும், அரசியல் சாயம் பூசப்பட்டதாகவும், அரசியல் ரீதியாக பல செல்வாக்குடையவர்கள் உள்ளே தமது மூக்கை நுழைக்கக்கூடியவாறு இந்த தேர்தல் நடைபெற்றிருப்பதாகவும் காரணம் காட்டித்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
இலங்கை தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்று முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்துள்ள யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளவை.
இந்த தேயிலை தோட்டத்துறையை பொறுத்தவரையில குறிப்பாக பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையான வெயில் அந்த காலகட்டத்தில் கொழுந்து இந்த வளர்ச்சி குறைந்துவிடும். அப்போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்று அந்த நேரத்தில் குறைவான சம்பளம் வழியாக கிடைக்கும்.
ஆகியவையும் அனைவருக்கும் அறிவியலும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் பலம்மிக்க பகுதியான ரக்காவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அமைப்பின் கட்டுப்பாட்டிலிருந்த நகரம் ஒன்றை தாம் கைப்பற்றியுள்ளதாக சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள குர்து போராளிகள் தெரிவிக்கின்றனர். எய் நிசா நகரமும் அதன் அருகிலுள்ள கிராமங்களும் தமது முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குர்து போராளிகளின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். அந்த நகருக்கு அருகிலுள்ள இஸ்லாமிய அரசு அமைப்பின் முக்கிய படை முகாம் ஒன்றை திங்கட்கிழமை இரவு குர்து படையினர் கைப்பற்றியதாக அறிவித்திருந்ததை தொடர்ந்து இன்றைய அறிவிப்பு வந்திருக்கிறது. சிரிய விடுதலைப் படையின் போராளிகளும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியினரின் வான் தாக்குதல்களும் குர்து படையினருக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றன. சிரியாவின் துருக்கி எல்லையில் உள்ள நகரான டெல் அபயாட்டை கடந்த வாரம் குர்து படையினர் கைப்பற்றியது முதல் அவர்களது தாக்குதல்கள் வெகுவாக வேகம் பெற்று வருகின்றன.
சிரியாவில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக பொதுமக்கள் அனுபவித்து வரும் வார்த்தைகளால் சொல்ல வியலாத துன்பங்களுக்கு மோதல்களில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரும் காரணம் என்று ஐநா வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. நகர்ப்புறங்களில் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடைபெறுகிறது. அங்குள்ள பொதுமக்கள் வேண்டுமென்றே குறிவைக்கப்படுகின்றனர். அரசு படைகள் மற்றும் எதிரணி படையினர் ஆகிய இரண்டினாலும் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றும் அறிக்கை கூறுகிறது. குறிவைத்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை சண்டைகளில் உபயோகப்படுத்த தவறிவிட்டு இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் பீப்பாய் குண்டுகளை அலப்போ நகரின் மீது சிரியாவின் படைகள் வீசிவிட்டு போவதாகவும் ஐநா அறிக்கை குற்றம் சாட்டுகிறது.
அமெரிக்கா தாங்கிகள், பீரங்கிகள் உட்பட ராணுவ உபகரணங்களை 3 பால்டிக் நாடுகள், போலந்து, பல்கேரி, ரொமானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் நிலை நிறுத்தும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆஷ் கார்டர்
தெரிவித்தார். எஸ்தோனியாவிற்கான
விஜயம் ஒன்றின் போதே இந்த நகர்வை கார்டர் அறிவித்தார். கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா பிரிவினைவாத போராளிகளுக்கு உதவியது மற்றும் கிரைமியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டமை குறித்து நேட்டோ உறுப்பு நாடுகள் கவலைகளை வெளியிட்டுள்ள நிலையில், அவர்களுக்கான தமது ஆதரவை வெளியிடும் மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வந்திருந்தாலும் அதன் அடிப்படை நோக்கம் பயிற்சியே என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ருவாண்டா நாட்டின் உளவுத்துறை தலைவர் கரன்சி கராகே லண்டனில் வைத்து போர்க்குற்றங்கள் தொடர்பான புலனாய்வுக்காக கைது செய்யப்பட்டிருப்பதை ருவாண்டா மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையானது ஆப்பிரிக்கர்களை அவமானப்படுத்தும் நோக்கிலான பைத்தியக்காரத்தனமான செயல் என்று ருவாண்டாவின் வெளியுறவு அமைச்சர் சாடியிருக்கிறார். ருவாண்டாவில் 1994 நடைபெற்ற இனப்படுகொலைகளில் 800,000 பேர் கொல்லப்பட்டனர். டுட்சி பழங்குடியினரே அதிக அளவில் ஹூட்டு பிரிவினரால் கொல்லப்பட்டுள்ளனர்.
கிரேக்கம் தனக்கு தேவையான நிதியுதவியை பெற்றுக்கொள்ள முன்னர் தான் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை குறித்த பட்டியல் ஒன்றை வழங்க வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் கிரேக்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரேக்கம் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது என்பதை தாங்கள் வைத்துள்ள பிரேரணையில் பொதுவான வகையில் தெரிவித்துள்ளார்கள். இந்த பிரேரணைகளை கிரேக்கத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் பரிசீலித்து வருகின்றனர்.
மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக ஏராளமான குடியேறிகள் வெளியேறும் பிரச்சினையை கையாள்வதை விட அவர்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் அகதிகள் நலன்களுக்கான அமைப்பின் தலைவர் அன்டோனியோ குட்டேரஸ் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஆட்கடத்தல்காரர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்து வரும் முயற்சிகளையும் அவர் வரவேற்று பேசினார்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடக மாநிலம் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது குறித்த விவரங்களை தருகின்றார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீது தொடுக்கப்பட்டிருந்த வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக அரசு இன்று செவ்வாய்க்கிழமை இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பில் பெரும் தவறு உள்ளதாக அந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ள கர்நாடக அரசு, தீர்ப்பை நியாயப்படுத்த காட்டப்பட்ட காரணங்கள் பொருத்தமற்றவை என்றும், கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கேலிக்கூத்தானது என்றும் தெரிவித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுடன் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அவரது நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் சசிகலாவின் உறவினர்களான சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வரும் பெங்களூரில் இருக்கும் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் தங்களின் தண்டனைக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இதற்கிடையே ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு வழக்கறிஞர் பவானி சிங் நியாயமாக செயல்படவில்லை என்று திமுகவின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் மீதான நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இவ்வழக்கிலிருந்து பவானி சிங் நீக்கப்பட்டார். பிறகு இவ்வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பி.வி. ஆச்சாரியா நியமிக்கப்பட்டார். என்ற போதும் அவருக்கு ஜெயலலிதா உள்ளிட்டோர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் நேரடியாக வாதாட வாய்ப்பளிக்கப்படவில்லை. பின்னர் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து வந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி கடந்த மே மாதம் 5ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தள்ளுபடி செய்தார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா, அவரது நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் சசிகலாவின் உறவினர்களான சுதாகரன், இளவரசி ஆகியோரும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து கர்நாடக அரசின் சட்டத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்தனர். இதன் தொடர்ச்சியாகவே இன்று செவ்வாய்க்கிழமை தனது மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கை நீச்சல் சங்கத்தை சர்வதேச நீச்சல் சம்மேளனம் இடைநீக்கம் செய்துள்ளது. என்ன காரணத்திற்காக இந்த நடவடிக்கை என்று சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், சீனா அவர்களுடைய நெறிமுறைகளுக்கு, ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக இலங்கையினுடைய நீச்சல் அமைப்புக்கான அந்த தேர்தல் நடைபெறவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த இடம்பெற்ற தேர்தலிலே கூட பல குளறுபடிகள் இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை நீச்சல் அமைப்பின் அந்த உறுப்பினர்களை தாம் ஏற்கப் போவதில்லை என்றும், இதற்கு பதிலாக முன்பிருந்தவர்களையே தாம் ஏற்கப் போவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
இலங்கை நீச்சல் சம்மேளனத்தை வந்து சர்வதேச சம்மேளனம் இடைநீக்கம் செய்திருப்பதற்கு முறைகேடான நடவடிக்கைகள் காரணம்னு அவங்க சொன்னாங்கன்னா என்ன முறைகேடுகள் அப்படின்னு குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
இங்கே தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக நவீன் தீதானாயக்காவை இருக்கின்றார். எனவே இங்கு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட நிலையிலேதான் நீச்சல் அமைப்புக்கான அந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த அமைப்புகள் வந்து சர்வதேச எதிர்பார்ப்புகளும் சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக இல்லை என்றும், அரசியல் சாயம் பூசப்பட்டதாகவும், அரசியல் ரீதியாக பல செல்வாக்குடையவர்கள் இதன் உள்ளே தமது மூக்கை நுழைக்கக்கூடியவாறு இந்த தேர்தல் நடைபெற்றிருப்பதாகவும் காரணம் காட்டித்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
இப்ப இலங்கை மட்டுமல்ல, தெற்காசியாவின் பல நாடுகளிலுமே விளையாட்டு அமைப்புகளில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அப்ப இலங்கையை மட்டுமே, அதிலும் குறிப்பாக இந்த நீச்சல் சம்மேளனத்தை மட்டுமே சுட்டிக்காட்டி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சர்வதேச சம்மேளனம் சொல்லும் பொழுது அது விமர்சனத்துக்கு உள்ளாகாதா?
ஏற்கனவே இங்கே அரசியல் ரீதியான பல விமர்சனங்களுக்கு உள்நாட்டிலே இந்த விவகாரங்கள் உள்ளாகி இருக்கின்றன. ஏனெனில் ஃபீஃபா அமைப்பு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன், இலங்கை கிளையிலே கூட அதனுடைய முக்கியஸ்தராக இருந்த மணிநாள் சினேந்தவர்கள் கூட பல ஊழல் மோசடி தொடர்பாக தற்போது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவரை அந்த பதவியில் இருந்து நீக்கி இருக்கின்றது ஃபீஃபா. இந்த வகையிலே இந்த விளையாட்டுத் துறைக்குள்ளும் அரசியல் நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக கிரிக்கெட் மற்றும் மெய்வல்லினர் போட்டி, இது தவிர இன்று கூட கொண்டாட்ட போட்டி கூட பெண்கள் மகளிர் அணியில் இடம்பெற்றிருக்கின்ற தெளிவுகள் கூட மிகவும் ஒரு பாரபட்சமானதாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை தற்போது காணப்படுகின்றது. இந்த வகையிலே இங்கு ஒரு புதிய சாபக்கேடாக இங்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச போட்டிகளுக்கு செல்லும் பொழுது உரியவர்களுக்கு, தகுதியுடையவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாது. ஏனையவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் என்ற அடிப்படையிலும், சொகுசான நடைமுறைகள் என்ற அடிப்படையிலும் அரசியல் ரீதியாக இங்கே வாய்ப்புகள் வழங்கப்படுவதுதான் இலங்கையிலே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர். இலங்கையின் பெருந்தோட்டத் துறையில் வேலை செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் வைத்துள்ள கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரிக்கைக்கு பதிலாக உழைப்புக்கேற்ப ஊதியம் என்று முதலாளிமார் சம்மேளனத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனை தொழிற்சங்கங்களினால் முற்றாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் நடைபெற்ற மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தையும் இணக்கமின்றி முடிவடைந்துள்ளது. உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்துள்ள யோசனை என்பது தோட்டத் தொழிலாளர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் பொருந்தாது என்கின்றார் மலையகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம்.
இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி மற்றும் கடந்து அவர்களுக்கு முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது 1000 ரூபாய் கோரிக்கை நியாயமானது. ஆனால் முதலாளிமார் சங்கம் வந்து அப்படி கொடுக்க முடியாது, அதுக்கு மாறாக வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் வேலை தருவோம், மீண்டும் மற்ற நாட்களுக்கு கை காசு, அதாவது அந்த பறிக்கின்ற கொழுந்து கடிப்பீடு தருவோம் என்று ஒரு வரைவை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை முதலாளிமார் சங்கம் வைத்திருக்கின்ற அந்த வரைவு திட்டத்தை ஒருபோதும் தொழிற்சங்கம் ஏற்றுக்கொள்ள கூடாது. தற்போதைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மறுத்திருக்கிறார்கள். 2 நாளைக்கு 550 ரூபாயும் அவங்களோட சீதன்படி, மற்ற நாளைக்கு குறைவான சம்பளம், வேலைக்கு வராட்சி பண்ண சம்பளம் இல்லை. ஆனா அப்படி பார்த்தால் அப்ப உழைப்புக்கேற்ற ஊதியமாக அது அமையாது. இந்த தேயிலை தோட்டத்துறையை பொறுத்தவரையில குறிப்பாக பிப்ரவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையான வெயில் அந்த காலகட்டத்தில் கொழுந்து இந்த வளர்ச்சி குறைந்துவிடும். அப்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று அந்த நேரத்தில் குறைவான சம்பளம் இல்லையா கிடைக்கும். கிலோ அதிகமாக இருக்கும்பொழுது அதிகமான கொழுந்து பறிக்கலாம், இல்லாவிட்டால் அது உழைப்புக்கேற்ற ஊதியமாக அமையாது. அது என்ற இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கின்ற பொருளாதார நிலைக்கேற்ப ஒரு சம்பள கொடுப்பனவு இருந்து கொண்டு வந்திருந்தால் அது ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியமாக நாங்கள் கருதலாம். ஆனால் தோட்டத்துறை ஆரம்பித்த காலம் முதலே குறைவான சம்பளம் தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் சம்பளம் படிப்படியாக கூட்டிக் கொண்டு வந்தாலும் இன்றைக்கு சாதாரண ஒரு திறன் தேர்ச்சி அற்ற தொழிலாளருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு தோட்ட தொழிலாளிக்கு அப்படி கேட்ட சொல்வது என்ன? அவங்களுக்கு வீடு இருக்கின்றது, இனாமாக தண்ணி கிடைக்கின்றது, நாங்கள் மருத்துவசதி, அதெல்லாம் சரிவராது இந்த காலகட்டம்
என்றும் அவர் குறிப்பிட்டார். தோட்ட கம்பெனிகளும் நிர்வாகங்களும் தங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என்றும் அவர் கூறுகின்றார்.
உலக சந்தையிலே விலை ஏற்றம் இறக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கும். தற்போதைக்கு அவர்கள் காட்டுகின்ற ஒரு காரணம் என்னன்னா, ஈராக்கிலும் சிரியாவில் நடக்கின்ற யுத்தம், அமெரிக்கா ஈரானுக்கு தடை விதித்ததனால் இந்த திடீரென்று இந்த விலையிலே சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. மற்றும்படி அந்த சரிவு என்பது வந்து ஒரு அது சரிப்படுத்தக்கூடிய ஒரு சரிவு தான். இன்றைக்கு கடந்த 2 வருடங்களாக கூடிய வருமானத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த வருமானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது வருகின்ற உபரி எங்கே செல்கின்றது? தோட்ட தொழிலாளி கொடுக்கவில்லையே. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது தோட்டங்கள் வந்து தற்போதைக்கு நட்டத்தில் செல்வதாக கூறினாலும் கூட ஏற்கனவே சம்பாதித்த அல்லது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட உபரிகள் எங்கே சென்றுங்க? அவர்கள் ஒன்று முதலீடு செய்திருக்க வேண்டும், அல்லது மீன் முதலீடு செய்திருக்க வேண்டும், அல்லது போனால் அதனை வேற எங்கேயாவது கொடுத்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை கொடுப்பதற்கு தோட்டங்களுக்கு முடியும் என்ற ஒரு நிலைப்பு தான் இருக்கின்றது. இந்த தோட்டங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உயரிய லாபத்தை தான் கருத்தில் கொள்கிறார்கள். இந்த உற்பத்தி செலவு என்பதை குறைப்பது என்பதற்கு பிரதானமாக சுட்டிக்காட்டுவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கொடுப்பனர். அப்ப அப்படி பார்க்கும்போது மற்ற செலவுகளை அவர்கள் கட்டுப்படுத்தினால் அதை கொடுக்கலாம். அதனால் வாழ்வதற்கான சம்பளம் தற்போதைக்கு வாழ்வதற்கான சம்பளம் அல்ல. இந்த 1000 ரூபாய் கொடுப்பனவும் கூட அதை வென்று கொண்டாலும் கூட அது வாழ்வதற்கான சம்பளமாக நாங்கள் கருத முடியாது
என்றும் குறிப்பிட்டார் மலையகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பி முத்துலிங்கம்.
நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. அடுத்ததாக வட இலங்கையில் உள்ள அரசு அதிகாரி ஒருவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரி வட மாகாண சபை உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை உறுப்பினர்களினதும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரினதும் சிறப்புரிமையை மீறி செயற்பட்டதாக தெரிவிக்கப்படும் வவுனியா அரசாங்க அதிபரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரி வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி இன்று சபை அமர்வை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வவுனியா கட்குளம் பகுதி மக்கள் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்தும் அவற்றை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என கோரியும் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தின் போது அந்த மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்த சென்ற போதே வவுனியா அரசாங்க அதிபர் தமது சிறப்புரிமையை மீறி செயற்பட்டிருந்தார் என அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி தலைவர்கள் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வந்து 3 மாதங்கள் கடந்த நிலையிலும் அந்த அதிகாரிக்கு எதிராக எதுவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக வவுனியா மாவட்டத்தின் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
வவுனியா மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அவர்கள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்த சிறப்பு உரிமை மீறின விடயம் சம்பந்தமாக நாங்கள் மாகாண சபையில் மற்றும் ஜனாதிபதிக்கும் தெரிவித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதற்காக நாங்கள் இன்றைய கூட்டத்தை பகிஷ்கரித்து தலைவரையோ அல்லது ஏனைய அமைச்சர்களையோ உள்ளுக்கு செல்ல விடாது தடுத்து நாங்கள் சுமார் 2 மணித்தியாலமாக போராட்டம் நடத்தி
ஒரு அரசாங்க அதிபரையோ அல்லது ஒரு அரசு அதிகாரியை மாற்றுவதற்காக இவ்வாறு போராட்டம் நடத்துவது சரியா நினைக்கிறீங்களா?
மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய மாகாண சபை உறுப்பினர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட வேளையில அவர்களது சிறப்புரிமையை மீறி ஒரு அரசாங்க அதிபர் செயற்படுவாராக இருந்தால் அது நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை பாதிக்கின்ற விடயமாக தான் நாங்கள் பார்க்கணும். அதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அரசாங்க அதிபரை மாற்றியே ஆக வேண்டும் என்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 மாகாண சபை உறுப்பினர்கள் கையெழுத்து வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபையில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அதுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது வவுனியா அரசாங்க அதிபரை மாற்ற வேண்டும். ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அந்த காரணத்தாலாம் நாங்கள் இன்றைக்கு சபா மண்டபத்தின் தலைவாசலிலே சத்தியாகிரகம் செய்தோம். தலைவரையோ அல்லது ஏனைய அமைச்சர்களையோ செங்கோலையோ உள்ளுக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்லி அதன் பிற்பாடு அவை தலைவர்கள் அவர்கள் தான் நேரடியாக ஜனாதிபதியோட தொடர்பு கொண்டு இதுக்குரிய நடவடிக்கையை அடுத்த மீட்டிங்குக்கு இடையில எடுப்பேன் என்று மிக உறுதிபட கூறியிருக்கிறேன். அதோட நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் அவர்கள். இந்த போராட்டத்தை அடுத்து வடமாகாண சபையின் அமர்வுகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறையை மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் அரசியல் சாசனத்தின் 20வது சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு வந்தது. இன்றைய நிகழ்வு குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் ஒன்று நடத்தப்படக்கூடாதென்று எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா முன்வைத்த ஆட்சேபனையொன்றை சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ நிராகரித்துள்ளார். இன்று விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா இந்த ஆட்சேபனையை முன்வைத்தார். அரசியல் யாப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் இவ்வாறான விவாதம் ஒன்றை நடத்த முடியாது. இது நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு மாறான ஒரு செயல் என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் விவாதம் நடத்தப்படக்கூடாதென்றும் அறிவித்தார். அரசாங்கத்தின் சார்பில் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இந்த விவாதத்தை நடத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, அவ்வாறு தடைகள் ஏற்படக்கூடிய சட்டங்கள் இருந்தால் அதனை சபையில் சமர்ப்பிக்க எதிர்கட்சி தலைவரிடம் வேண்டுகோள் விடுத்தார். சிறப்பான தேர்தல் முறையொன்றை உருவாக்குவதற்காகவே நாம் இந்த விவாதத்தை நடத்த தீர்மானித்ததாக தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அதற்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று எதிர்கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல கருத்துக்களை தெரிவித்த போது இந்த விவாதத்தை நடத்த வேண்டுமென்று எதிர்தரப்பின் 6 கட்சிகள் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார். தெரிவித்த அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது சகல கட்சிகளும் அதற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் அறிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது, இந்த விவாதம் நடத்தப்படக்கூடாதென்று எதிர்கட்சி தலைவர் முன்வைத்துள்ள ஆட்சேபனைகளை தள்ளுபடி செய்யுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். விவாதத்தை நடத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை என்று தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க, புதிய தேர்தல் முறையொன்று சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இதன் மூலம் அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அதன் பின்பு சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தனது தீர்ப்பை அறிவித்தார். எதிர்கட்சி தலைவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ, விவாதத்தை நடத்துவதற்கு சட்ட ரீதியாக தடைகள் எதுவும் இல்லை என்றும் அறிவித்தார். இதன்படி விவாதத்தை நடத்துவதற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ. அதன் பின்பு ஆரம்பிக்கப்பட்ட விவாதம் நாளைய தினமும் நடைபெற உள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் செய்தி அரங்கம் தொடரும்.
நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தீவிரவாதத்திற்கு துணை போவோரின் குடியுரிமையை பறிக்கும் புதிய சட்டம் ஒன்றை ஆஸ்திரேலிய அரசு முன்னெடுத்துள்ளது. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன் புனிதசீலன்.
பயங்கரவாதத்தை கண்டு உலகமே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அவர்களை இனம் கண்டு அதனை அழிப்பதில் நாடுகள் ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து வருகின்றன. இந்த வழியில் பல சவால்களை எதிர்கொண்டு வரும் ஆஸ்திரேலியா பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு புதிய சட்டங்களை கொண்டுவரப்போவதாக அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் இரட்டை குடியுரிமை கொண்டுள்ளவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது தெரியவந்தால் அவர்களது ஆஸ்திரேலிய குடியுரிமையை ரத்து செய்யும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தீவிரவாதிகளுடன் இணைந்து போரிடுபவர்கள் நாட்டினுள் நுழைய முடியாது என ஆஸ்திரேலியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பயங்கரவாதிகளுடன் இணைந்து சண்டையிட்டு வரும் 120 ஆஸ்திரேலியர்களில் அரைவாசிக்கும் அதிகமானோரின் குடியுரிமை ரத்து செய்யப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இன்று தெரிவித்தார். இரட்டை குடியுரிமை வைத்துள்ளவர்கள் ஆஸ்திரேலியாவிற்குள்ளேயே பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டாலோ அல்லது பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டாலோ அவர்களது ஆஸ்திரேலிய குடியுரிமை தானாகவே ரத்து செய்யப்படும் வகையில் 2007 கொண்டுவரப்பட்ட ஆஸ்திரேலிய குடியுரிமை சட்டத்தில் மாறுதல் கொண்டுவரப்படும் எனவும் பிரதமர் அபட் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஆஸ்திரேலிய குடியுரிமை சட்டத்திலான இந்த மாற்றங்கள் நாளை புதன்கிழமை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றில் அறிமுகப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குடியேறிகள் தொடர்பில் பல சவால்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வந்த ஆஸ்திரேலியா பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களது குடியுரிமையை பறிக்கும் வகையில் குடிவரவு அமைச்சருக்கு அதிகாரங்களை வழங்கப் போவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்த நிலையில் அது அரசியல் சாசனத்திற்கு முரணானது என சட்ட வல்லுநர்கள் பலரும் வாதிட்டு வந்திருந்தனர். இந்த நிலையிலேயே இந்த புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இரட்டை குடியுரிமை கொண்ட ஆஸ்திரேலியர்களது ஆஸ்திரேலிய குடியுரிமை பறிக்கப்படும் இந்த புதிய சட்டத்தினால் எவருமே நாடற்றவராக போய்விட மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய ஆஸ்திரேலிய பிரதமர், நீதிமன்றங்களின் தீர்ப்பும் உரிய வகையில் மதிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். எனினும் அரசு கொண்டுவரவுள்ள புதிய சட்டம் முன் தேதியிட்டு இருக்க வேண்டுமா என்பது குறித்து புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பது குறித்த ஒரு செய்தி. இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து இன்று பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பெண் ஒருவர் இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்ததால் அவரது கால்கள் பெருமளவு உணர்விழந்த சம்பவத்தை அடுத்து, இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் நரம்பியல் பாதிப்பு ஏற்படும் என்பதை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக ஆஸ்திரேலிய மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தனது உறவினர் ஒருவர் வீடு மாறுவதற்கு உதவச் சென்ற பெயர் குறிப்பிடப்படாத அந்த பெண்மணி இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து பல மணி நேரம் முழங்கால்களை மடக்கி உட்கார்ந்திருக்கிறார்.
அதனால் அவரது கால்களின் கீழ்ப்பகுதியில் உணர்வு எழுந்து போன நிலையில் அந்த பெண் திடீரென்று மயங்கி விழுந்துவிட ஆபத்து அதிகமானது. அவரது கால்களின் கீழ்ப்பகுதி பெருமளவு வீங்கிவிட்டதால் அவர் அணிந்திருந்த ஜீன்ஸ் கழற்ற முடியாமல் அதை அவசர அவசரமாக வெட்டி எடுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை விபரீதமானது. அவர் அணிந்திருந்த இறுக்கமான ஜீன்ஸை வெட்டி எடுத்துவிட்டு அவருக்கு 4 நாட்கள் மருத்துவமனையில் வைத்து நரம்பூசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டு தொடர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து பல மணி நேரம் அமர்ந்த நிலையில் இருந்ததால் அவரது கால்களுக்கான இரத்த ஓட்டம் தடைபட்டு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அத்துடன் அவரது கால் தசைகள் மற்றும் நரம்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜேர்னல் ஆஃப் நியூராலஜி, நியூரோ சர்ஜரி மற்றும் சைக்கியாட்ரி என்ற மருத்துவ சஞ்சிகையில் இதுகுறித்து அந்த மருத்துவர்களின் குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இறுக்கமான ஜீன்ஸ் அணிவது உடலுக்கு நல்லதல்ல என்கிற எச்சரிக்கை விடப்படுவது இது முதல் முறையல்ல. இளம் தலைமுறையினர் மத்தியில் தங்களின் உடல் வனப்பை வெளிப்படுத்தும் நாகரிக உடையாக இறுக்கமான ஜீன்ஸ் பார்க்கப்பட்டாலும் பெரிதும் விரும்பப்பட்டாலும் அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்கிற எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் மருத்துவர்களால் விடுக்கப்பட்டே வந்திருக்கின்றன. ஏற்கனவே பல ஆய்வாளர்கள் இறுக்கமான லோ கட் ஜீன்ஸ்களை அணிபவர்களுக்கு தொடைகளில் வலியும் எரிச்சலும் ஏற்படுவதாக எச்சரித்திருக்கிறார்கள். அதிலும் ஆண்கள் இப்படியான இறுக்கமான ஜீன்ஸ்களை தொடர்ந்து அணிந்தால் அவர்களின் விதைப்பைகளின் அமைப்பே மாறி திருகப்பட்ட தோற்றத்தை பெறும் என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் ஆண்களின் விந்தணு உற்பத்தியும் இதனால் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் குழந்தை பெற விரும்பும் ஆண்கள் இறுக்கமில்லாத உள்ளாடைகள் மற்றும் கால் சராய்களை அணியும்படி தாங்கள் பரிந்துரைப்பதாக தெரிவிக்கிறார் மருத்துவர் சாரா ஜாவேஸ். சிறுநீர் பாதையில் தொற்று இருப்பவர்களும் கூட இறுக்கமான ஜீன்ஸ் அணியக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். காரணம், இறுக்கமான உடைகள் அவர்களின் சிறுநீர் பாதை தொற்றை அதிகரிக்கச் செய்யும் என்றும் மோசமடையச் செய்யும் என்றும் மருத்துவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். அதேபோல நெஞ்சரிச்சல் பிரச்சினை இருப்பவர்களும் இறுக்கமான ஜீன்ஸ் அணியக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். காரணம், இறுக்கமான ஜீன்ஸ்கள் அடிவயிற்றில் கூடுதலான அழுத்தத்தை செலுத்துவதால் வயிற்றில் சுரக்கும் அமிலங்கள் மேல் நோக்கி உந்தப்பட்டு ஏற்கனவே இருக்கும் நெஞ்சரிச்சல் பிரச்சினையை மேலும் அதிகப்படுத்திவிடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அடுத்து, குழந்தைகளின் பொய் சொல்லும் திறமைக்கும் அவர்களின் புத்தி கூர்மைக்கும் தொடர்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சுவாரஸ்யமான ஆய்வின் முடிவுகள் குறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
நல்ல நினைவாற்றல் உள்ள பிள்ளைகள் சிறப்பாக பொய் சொல்வார்கள் என சிறுவர் உளவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொய் கூறும் சிறார்களது அறிவாற்றலையும் நினைவாற்றலையும் அறிந்து கொள்ள விரும்பிய சிறுவர் உளவியலாளர்கள் அதனை சோதனை செய்து பார்க்க முடிவெடுத்தனர். வடக்கு புளோரிடா, ஷெஃபீல்டு மற்றும் ஸ்டேலிங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வில் இறங்கினர். தமது ஆய்வில் பிரிட்டனில் உள்ள 4 பாடசாலைகளிலிருந்து 114 சிறுவர்களை தேர்ந்தெடுத்தனர். அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் ஆய்விற்குட்படுத்தப்பட்டார்கள். இந்த 114 மாணவர்களுக்கும் பரீட்சைத்தாள் கொடுக்கப்பட்டது. அதற்கான விடைகளும் வழங்கப்பட்டு அவற்றை பார்க்கக்கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டிருந்தது. அவர்களை கவனிப்பவர்களது கண்களை மாத்திரமே அவதானித்த சிறார்கள் தம்மை இரகசிய கமராக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது தெரியாமல் தமது கைவண்ணத்தை காட்டத் தவறவில்லை. ஆய்வில் ஆய்வாளர்கள் அவதானித்தது பெற்றோருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 114 சிறார்களுள் கால்வாசி பேரே யாருக்கும் தெரியாமல் விடைகளை பார்த்து எழுதி ஏமாற்றினார்கள். ஆம், இப்போது பொய் கூறியவர்கள் பிடிபட்டார்கள் அல்லவா? அவர்களது நினைவாற்றலை சோதித்து பார்க்க அவர்கள் வழங்கிய விடைகள் குறித்து அவர்களிடம் தனித்தனியாக கேள்வி கேட்கப்பட்டது. இதன்போது யார் நன்றாக பொய் சொல்கிறார்கள், யாருக்கு பொய் சொல்ல தெரியவில்லை என்பதை ஆய்வாளர்கள் கண்டுகொள்ள முடிந்தது. தமது சோதனைகளில் நன்றாக பொய் சொல்லக்கூடியவர்கள் என ஏற்கனவே இனம் காணப்பட்ட சிறார்கள் சொற்களை நினைவுபடுத்திச் சொல்வதில் திறமைசாலியாக இருந்தனர். என்றாலும் படங்கள் மீதான அவர்களது நினைவாற்றல் அவ்வளவு சிறப்பாக இருக்கவில்லை என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். திறமையாக பொய் சொல்வது என்று வரும்போது அதிக அளவிலான வாய்மொழி தகவல்களை கையாள வேண்டியது அவசியம். ஆனால் படங்களுக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றமையே இதற்கு காரணம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிறார்களின் பொய் சொல்லும் திறன் குறித்த ஆய்வின் அடுத்த கட்டமாக பிள்ளைகள் எப்படி தங்களின் முதல் பொய்யை சொல்ல பழகுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கப் போவதாக தெரிவிக்கின்றனர்.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். நேயர்களே, பிபிசி தமிழோசன் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் மூலமும் உடனுக்குடனும் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.